الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள் அவர்களுக்கு இருந்த தாபியோன்கள் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஃத்திகாஃபுடைய நீயத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்கிறக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கன் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். தயவு செய்து வந்த அங்காங்கே பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் இரண்டு பக்கத்திலேயும் தாராளமாக இடம் இருக்கிறது. வர்றவங்க வர்ற மாதிரி வந்த அப்படி அமர்ந்து விடாமல் அல்லாஹுக்காக முன்னால் வந்துள்ள இடைவெளிகளை நிரப்பிக்கொண்டால் வருபவர்களுக்கு இலகுவாக இருக்கு. ஆனால் தயவு செஞ்சு நோயாளிகள் வயசாளிகள் சாஞ்சிருக்கிறீங்க, அவர்கள் அல்லாத வாலிபர்கள் முன்னால் வந்து உள்ள இடைவெளிகளை நிரப்பிக்கொள்ளும். எல்லா ரகம் செய்வோம். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சென்ற ஹுத்துபாவிலும் நாம் இருக்கக்கூடிய காலம் இது ஹஜ்ஜுக்குரிய காலம். எங்களுடைய நாட்டு சார்பாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக சுமார் 3500 ஹாஜிமார்கள் அந்த இறை இல்லத்தை தரிசிக்கின்ற பேராவலிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட மக்கா, காபத்துல்லாஹ், இது போன்ற சில விடயங்கள், அதனுடைய மகத்துவங்கள், அதனோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை ஞாபகப்படுத்தினால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தினாலே அது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் இஸ்லாத்திலே ஐம்பெரும் கடமைகள் எங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது கலிமாவை சொன்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுகையை விதியாக்கி இருக்கிறார். அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட ஒவ்வொரு கடமையும்
ஒவ்வொரு காரணத்திற்காக வேண்டி விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் எழுதி கொண்டிருக்கிறார். உதாரணமாக மனித உடம்புக்குள்ளேயும் சில பொருட்கள் இருக்கின்றன. உதாரணமாக நெருப்பு, இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்ஸான் மஜ்ரத்தம் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனித உடலில் இரத்தம் ஓடுகின்ற நாளங்களில் எல்லாம் இபிலீசும் ஷைத்தானும் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஷைத்தான் படைக்கப்பட்டிருப்பது மூலப்பொருள் நெருப்பு. எனவே நெருப்புக்குரிய தன்மை வந்து பெருமை அடிப்பது. அவன் பெருமை அடித்தால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டு விட்டான். எனவே பெருமை அடிக்கின்ற ஒரு படைக்குடைய அந்த ஓட்டம் எங்களுடைய இரத்தங்களிலே கலந்திருக்கிறது. எனவே அவனிடத்திலே குடிகொண்டிருக்கின்ற பெருமை மனிதனிடத்திலே ஒரு நாளும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை விதியாக்கி இருக்கிறார் என்றால், அந்த தொழுகையில் இருக்கின்ற ஒரு மனிதனை சுஜூது செய்கின்ற பொழுது அவனுடைய உடம்பிலே இருக்கின்ற பிரதானமான உறுப்பு தலை, அந்த தலையை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ, எவ்வளவு பணிக்க முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி ஒரு மனிதன் தன்னுடைய உபூதியத் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமைத்தனத்தை நிரூபிக்கின்ற பொழுது பெருமை அங்கு குளிரோண்டி புதைக்கப்படுகிறது. இந்த சுஜூதை மறுத்த காரணத்தினால்தான் பெருமை அடைந்த ஷைத்தான் அழிவை நோக்கி அவன் சென்று விட்டான், நாசத்தின் பால் அவன் சென்று விட்டான். எனவே இந்த அழிவும் இந்த கேவலமும் இந்த நாசமும் மனிதனுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. அந்த பெருமையை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை விதியாக்கி இருக்கிறார். அதுபோல ஜக்காத், ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே இது ஹவா என்று மனோ இச்சைக்கு சொல்லப்படும். கண்டதையெல்லாம் ஆசைப்படும். எப்படி காற்று கண்ட இடமெல்லாம் புகுந்து விடுகிறதோ, திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு போத்தலாக இருந்தாலும் அதற்குள்ளே காற்று புகுந்து விடும். அது காற்றுக்குரிய சிஃபத், அது காற்றுக்குரிய தன்மை. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மனிதனுடைய உடம்புக்குள்ளேயும் ஒன்று இருக்கிறது, ஆசைப்படுவது. எதை எடுத்தாலும் ஆசைப்படுவது. இதை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் விதியாக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளில் நான்காவது இடத்திலே இருக்கின்ற நோன்பு இருக்கிறதே, மனிதனுடைய மனோச்சையை தடுப்பதற்காக வேண்டி அதை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறார். ரமலானுடைய பகல் பொழுதுகளிலே ஹலாலான சில விடயங்களையும் அல்லாஹ் ஹராமாக்கி சோதிக்கிறார். ஆசையை கட்டுப்படுத்துகின்ற, பொறுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு வகையான தன்மை ரமலானுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், மனித உடம்புக்குள்ளே காற்று இருக்கிறது. காற்றுக்குரிய தன்மை என்னவென்றால் அது கண்ட இடமெல்லாம் நுழைவதே. மனிதனுடைய மனோ இச்சை இருக்கிறதே, அந்த ஹவா என்று சொல்லக்கூடிய அந்த மனோ இச்சை எதற்கெடுத்தாலும் ஆசைப்படுகின்ற அந்த ஆசையை அடக்குவதற்காக அல்லாஹ் நோன்பை விதியாக்கி இருக்கிறார். அதுக்கு முன்னால் உள்ள கடமை ஜக்காத், பதுக்கும் தன்மை மனிதனிடத்தில் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே மண் கலக்கப்பட்டிருக்கிறது. மண்ணுடைய தன்மை என்ன தெரியுமா? தன் மீது, தன் முதுகுக்கு மேல் வருவது அனைத்தையும் அது உள்வாங்கிக் கொள்ளும். நீங்க கொஞ்ச காலம் ஏதாவது ஒரு பொருளை மண்ணுக்கு மேலாக வைத்து விடுங்கள், கொஞ்ச காலத்திலே அது மண்ணுக்குள்ளே போய்விடும். யாரையாவது மரணித்தவர்களை கூட நாம் கொண்டு போய் அடக்கம் செய்கின்ற இடம் மண்ணுக்குள்ளேதான். உலகத்தில் உள்ள அதிகமான பொக்கிஷங்கள் அது மண்ணுக்குள்ளேதான் இருந்து கொண்டிருக்கிறது. மண்ணுக்குரிய தன்மை, பதுக்கக்கூடிய தன்மை, உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை விதியாக்கி பதுக்குகின்ற தன்மை மனிதனிடத்திலே வரக்கூடாது. இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் எடுத்து வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து அதற்குரிய ஜக்காத்தை சரியாக கொடுத்து அந்த கேவலமான தன்மையை விட்டும் இந்த மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும். இது போன்ற பல நோக்கங்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமைகளை விதியாக்கி இருக்கிறார். அந்த வரிசையிலே இறுதி கடமை ஹஜ். எங்களுக்கு தெரியும், மனிதனுடைய உடம்புக்குள்ளே தண்ணீர் இருக்கிறது, நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, காற்று இருக்கிறது. இப்படியெல்லாம் மனித உடம்புக்குள்ளே இருக்கின்ற இந்த தன்மைகள், இந்த படைப்பினங்களுக்கு என்று சில விசேஷ தன்மைகள் இருக்கின்றன. தண்ணீருக்குரிய தன்மை என்ன தெரியுமா? இனம் இனத்தோடு சேரும். நீங்கள் எங்கு பார்த்தாலும் கடைசியிலே இந்த தண்ணீர் எங்கு போய் சேருகிறது? கடலிலே சேரும். ஒளிகின்ற மலைக்கு கூரையிலே விழுகின்ற தண்ணீர் பீலியிலே சேர்கிறது, பீலியிலே ஓடுகின்ற தண்ணீர் காணிலே சேர்கிறது, காணிலே ஓடுகின்ற அந்த தண்ணீர் கால்வாயிலே ஓடையிலே சேர்கிறது, அது போய் நதியோடு சேர்கிறது, நதி கடலோடு சங்கமிக்கிறது. தண்ணீர் தண்ணீரோடு தான் சேரும், இனம் இனத்தோடு தான் சேரும். எனவே ஹஜ் என்ற கடமைக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வகையான சமத்துவத்தை வைத்திருக்கிறார். அங்கே இன பிரிவு கிடையாது, வெள்ளையர் கருப்பு என்ற வேறுபாடு கிடையாது, அரபியர்களுக்கு ஒரு அமைப்பு அஜமிகளுக்கு ஒரு அமைப்பு என்ற ஒரு கோட்பாடு அங்கே கிடையாது. இஹ்ராம் என்றால் எல்லோரும் இஹ்ராம் அணிய வேண்டும், எல்லா ஆண்களும் தேய்க்காத ஆடை அணிய வேண்டும். அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் வசதி படைத்தவராகவோ, ஓலை குடிசையில் வாழ்கின்ற ஏழையாகவோ, அவர் படித்தவராகவோ, அவர் பாமரராகவோ, அவர் வெள்ளையராகவோ, அவர் கருப்பராகவோ, அவர் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரே வகையான ஆடை, ஒரே வகையான ஆடை. சில இமாம்கள் எழுதுகின்றார்கள், ஏன் இஹ்ராம் அணிந்த ஆண்கள் தலையை மறைக்க கூடாது? தலை திறந்திருக்க வேண்டும். இஹ்ராமோடு ஒரு மனிதர் மரணித்து போனாலும் அவரை கபன் அணிவிக்கப்படுகின்ற பொழுது, அவருக்கான கபன் அணிவிக்கப்படுகின்ற பொழுது கூட இஹ்ராமோடு இருப்பவருடைய தலையை திறந்துதான் அந்த கபனுடைய ஆடையும் அணிவிக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாம் தலை திறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்திலே அரசர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் முடிச்சூடிக்கொள்வார். அரசர் என்பதை பறைசாற்றுவதற்காக அவர்கள் கிரீடம் அணிவார். கிரீடம் அணிந்தவர்தான் அரசர் என்பதை பார்க்கின்ற பொழுதே எல்லோரும் ஒட்டோவாக புரிந்து கொள்வார். தானாக எல்லோருக்கும் அது விளங்கிவிடும். இஹ்ராம் அணிந்தாலும் கூட தலையை மூடலாம் என்றிருந்தால், அவருடைய இஹ்ராமுடைய ஆடை தேய்க்காத ஆடையாக இருந்தாலும் கூட, சில நேரம் இவர் கிரீடம் அணிந்து வந்தால் அந்த இடத்திலே அவர் ஒரு அரசர் என்ற ஒரு மதிப்பு அவருக்கு கிடைக்கும் அல்லவா? அது கூட கிடைக்கக்கூடாது. பல நோக்கங்கள் இருக்கலாம். கண்ணியமான கனவான்களே, அந்த அளவுக்கு எல்லோரும் சரிசமனாக அந்த இடத்திலே ஆஜராக வேண்டும் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு கடமை. மனித உடம்புக்குள்ளே இருக்கிறது இருப்பது தண்ணீர். தண்ணீருக்குள்ள தன்மை என்னவென்றால் இனம் இனத்தோடு சேரும். அந்த தன்மை மனிதத்தில் வரக்கூடாது. ஒரே ஒரு கோட்பாடு என்ன தெரியுமா? நான் அடிமை, நான் யாராக இருந்தாலும் சரி, நான் யாராக இருந்தாலும் சரி, என்னை படைத்தவன் ரப்பு, அவனுக்கு வழிபடுவதுதான் என் மீது கடமை, என் மீது பொறுப்பு. எனவே தன்னுடைய உபூதியத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு மிக பிரதானமான ஒரு கடமை ஹஜ். உலகத்திலே எந்த ஒரு அரசாங்கத்தாலும் ஏற்படுத்த முடியாத மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இருக்குமாக இருந்தால் அதுதான் ஹஜ். உலகத்திலே எந்த மூளை முடுக்கில் இருந்தால், ஏதோ ஒரு நாடு, உலகத்திலே எத்துணை நாடுகள் இருக்கின்றனவோ அத்துணை நாடுகளில் இருந்தும் குறைந்தது ஒருவராவது வருடத்திற்கு ஒரு தடவை ஒன்று சேர்கின்ற மிக பிரம்மாண்டமான மாநாடு மாத்திரமல்ல, எல்லோரும் ஒரே மொழியிலே ஒன்று சேருகிறோம், ஒரே சங்கநாதத்தை முழங்குகிறோம். அவர் என்ன பாஷை பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எத்துணை ஆயிரம் பாஷைகள் மொழிகள் இருக்கு, அத்துணை ஆயிரம் மொழிகள் பேசுபவரையும் லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் என்ற கல்வியாவோடு ஒன்று சேர்க்கின்ற இந்த சக்தி யாருக்கு இருக்கிறது? வருபவர் யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு கட்டத்திலே அவர் லப்பைக் சொல்வது வாஜிபாக இருக்கும். லப்பைக் ஹஜ்ஜா லப்பைக் உம்ரா ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கல்வியாவோடு தான் அவர்கள் ஹஜ்ஜுக்குரிய உம்ராவுக்குரிய நியத்தை வைத்திருக்கிறார்கள். சில இமாம்கள் அதை சொல்லுவது ஷருத்து என்று, அந்த நியத்தை கபூலாகுவதற்கான ஒரு நிபந்தனையாக கூட கருதி அதை சொல்லுகிறார். அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பை, பொதுவாக எல்லோருக்கும் அந்த மண்ணை மிதிக்கின்ற பொழுது அது பாடம் வந்துவிடும். என்றாலே லெப்பை கல்வியாவை சப்தமிட்டு சொல்வதும் குர்பானி கொடுப்பதும் தான் என்ற கருத்தை கூட ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். ஒரே ஆடையின் கீழ், ஒரே பாஷையின் கீழ், ஒரே திசையை நோக்கி.
சுபஹானல்லாஹ்.
உலகத்திலே நாலா பக்கத்தினாலும் இருந்து அளக்கப்பட்டால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? கால்பத்துல்லா அமைந்திருக்கின்ற இடம்தான் சரியாக மஸ்திபம் அதாவது நடுப்பகுதியிலே தான் இந்த கஅபத்துல்லா உலகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தம் வஸஃபா என்ற ஆயத்திற்கு தஃப்ஸீர் செய்கின்ற பொழுது சில இமாம்கள் ஆச்சரியமான ஒரு விடயத்தையும் எழுதியிருக்கிறார். வஸஃபா என்றால் நடுநிலை வகிக்கக்கூடிய உம்மத். இப்படித்தான் ஆரம்ப காலத்திலே அதற்குரிய தஃப்ஸீர் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையும் அதுதான். ஏனைய நபிமார்களுக்கும் அவர்களுடைய கவுங்களுக்கும் கயாமத்து நாளிலே வாக்குவாதம் நடைபெறும். அந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் எல்லாம் கவுங்கள் எல்லாம் இந்த நபி எங்களுக்கு சத்தியத்தை முறையாக எடுத்துச் சொல்லவில்லை என்று பொய்யான ஒரு வாதாட்டத்தை அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் முன்வைப்பார்கள். நபிமார்கள் அதை மறுத்து சொல்லுவார்கள், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு சொன்ன அத்துணை விடயங்களையும் நாம் முறையாக இவர்களுக்கு எத்தி வைத்தோம். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய மிக பிரதானமான உம்மத்து தான் இந்த நபியுடைய உம்மத். இதைத்தான் அந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், நடுநிலை வகிக்கக்கூடிய உம்மத்து. அந்த நடுநிலை சிபத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய தன்மையில் மாத்திரமல்ல, சஹாபாக்கள் இருந்த ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுகின்ற காலத்திலே அந்த நபியை அங்கு ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அவர்கள் வாழ்ந்த பிரதேசமும் உலகத்தை நாலா திசைகளாலும் அளந்தாலும் கூட அது மத்திபம் வகிக்கக்கூடிய ஒரு இடத்திலேதான் உங்களை நாம் நபியாக அனுப்பியிருக்கிறோம், உங்களுடைய உம்மத் அந்த இடத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே மறைமுகமாக சொல்லுகிறான் என்று சில தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதி காட்டுகிறார். எனவே மக்கா வந்து முழு உலகத்திலேயும் நடுப்பகுதியிலே அமைந்திருக்கிறது. காபத்துல்லா உலகத்திலே எந்த ஒரு மூளை முடுக்கிலே இருந்தாலும் ஒரு மனிதன் தக்பீர் கட்டுகின்ற பொழுது அவன் திரும்ப வேண்டிய திசை அந்த காபத்துல்லாவை நோக்கித்தான் இருக்கும். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் அந்த காபத்துல்லாவை அந்த மத்தாஃபுடைய பகுதியிலே தவாப் செய்கின்ற பகுதியிலே அதை மையப்புள்ளியாக வைத்து அங்கு இமாம் ஜமாத்து நடாத்தப்படுகின்ற பொழுது எப்படி எல்லோரும் அதை சுற்றி இருந்து தக்பீர் கட்டுவார்களோ அங்கு அப்படித்தான் செய்வார். இந்த பள்ளி வாசல் மாதிரி ஒரு திசையில் இருக்காது, என்ன காபத்துல்லா தான் எங்களுடைய திசை. வஜ்ஜஹ்து வஜ்ஹியலில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய முகத்தை திருப்புகிறோமே எதன் பக்கம், காபத்துல்லாஹின் பக்கம் திருப்புகிறோம். எப்படி அந்த மையப்புள்ளியாக காபாவை வைத்து மத்தாஃபுக்குள்ளே சுத்தி இருக்கின்ற சப்புகள் இருக்குமோ அதே மாதிரிதான் காபத்துல்லாவை மையமாக வைத்து இந்த உலகத்திலே கட்டப்படுகின்ற எந்த மூளை முடுக்கிலே கட்டப்பட்டாலும் கூட அதனுடைய திசை அந்த காபாவை நோக்கித்தான் இருக்கும். இதை வானத்தில் இருக்கின்ற மலக்குமார்கள் பார்க்கின்ற பொழுது மையப்புள்ளியாக உலகத்தின் நடுப்பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற காபாவை நோக்கி உலகத்திலே நாலா திசைகளிலும் எழுப்பப்பட்டிருக்கின்ற மஸ்ஜிதுகள் அந்த காபாவை நோக்கி கம்பீரமாக நிற்கின்ற காட்சி அந்த மலக்குமார்களுக்கு தெரியவர். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், ஒரு திசையின் கீழ், ஒரு ஆடையின் கீழ், ஒரு மொழியின் கீழ், ஒரே சமத்துவத்தின் கீழ் நிலைநாட்டப்படுகின்ற மிக பிரதானமான ஒரு கடமை ஹஜ்ஜுடைய கடமை. அங்கு ஏற்ற தாழ்வுகள் கிடையாது. குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம்தான் அங்கு போகலாம், சிலருக்கு போகக்கூடாது என்று ஏனைய மதத்தில் மாதிரி தாழ்ந்த ஜாதி கிடையாது. எல்லோரும் ஒரே அந்தஸ்திலே அங்கு போவார், எல்லோரும் ஒரே மொழி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுகின்ற பொழுது இதை ஹஜ்ஜ் செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் இந்த தல்வியாவை முன்மொழிவதை நாம் கேட்டிருக்கோம். லப்பைக் என்றால் என்ன பொருள்? அரபு கிரமர், அரபு இலக்கணப்படி இந்த லப்பைக் என்ற இந்த பதத்தை பிரயோகிப்பதாக இருந்தால் அதற்கு முன்னால் யாராவது எங்களை அழைத்திருக்க வேண்டும். திடீரென்று நாம் ஒருவரை நாடி செல்கிறோம். உதாரணமாக ஒரு மாணவன் ஒரு அதிபரை சந்திக்க போகின்ற பொழுது, அதிபரை சந்திக்க போகின்ற பொழுது அவருடைய அறைக்குள்ளே நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லிக் கொண்டு நுழைவார். உதாரணத்திற்காக சொல்லும், ஏனென்றால் அதிபரால் அழைக்கப்படாமல் அவர் போகிறார். அந்த அதிபரால் ஒரு மாணவன் அழைக்கப்படுகின்ற பொழுது அந்த மாணவருடைய பெயர் சொல்லி அந்த அதிபரால் அழைக்கப்படுகின்ற பொழுது அரபு இலக்கணப்படி அவர் அங்கு சலாம் சொல்லுவது ஒரு பக்கம், ஒரு மூமின் ஒரு மூமினை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்லுவார், ஆனால் அழைக்கப்பட்டால் லப்பைக் என்ற அந்த மறுமொழியை சொல்லிக் கொண்டுதான் அவர் போக வேண்டும். அதாவது யாரோ அழைத்திருக்க வேண்டும், அந்த அழைப்புக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அந்த பதிலாக அமைவதுதான் அழைத்தீர்களா, இதோ ஆஜராகிவிட்டேன், இதைத்தான் லப்பைக் அல்லாஹும், யா அல்லாஹ் இதோ ஆஜராகிவிட்டேன் என்றால் எங்களை அழைத்தது யார்? வஅஸ்லிம் ஃபின்னாஸ் பில் ஹஜ். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹஜ்ஜிக்கான அழைப்பை மனித கோடிகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆச்சரியப்பட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? கஅபத்துல்லாவை கட்டுகின்ற பொழுது அவருக்கு உதவியாளராக பணியாளராக கடமை செய்தவர் ஒரே ஒருவர், அவர்தான் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மனித சஞ்சாரமே இல்லாத பூமி கஅபத்துல்லா கட்டப்பட்டதற்கு பின்னால் மக்களை இதன் பக்கம் படையெடுத்து இதை ஹஜ் செய்ய வருமாறு அதான் சொல்லுங்கள், அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே நான் கொடுக்கின்ற அழைப்பு யாருக்கு யா அல்லாஹ் கேட்கப் போகிறது? மனித சஞ்சாரமே இல்லாத இந்த உலகத்திலே வாழுகிறோம், அழைப்பது உங்கள் கடமை, அதை எத்தி வைப்பது என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதான் சொல்ல வைத்தான். அவர்கள் அந்த கஅபத்துல்லாவை நோக்கி வருமாறு மனித கோடிகளுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் எழுதுகின்ற பொழுது அந்த அழைப்பை அல்லாஹ் எந்த அளவு தூரம் கேட்க வைத்தான் என்றால் ஆலமுல் அருவாஹிலே இருக்கின்ற ஆத்துமாக்களுடைய செவிகளையும் தொட்டது. அந்த அழைப்பு யார் யாருடைய செவிகளில் விழுந்ததோ, விழுந்த உடனே அல்லாஹ் அழைக்கிறாரா, இதோ ஆஜராகிவிட்டேன் என்ற லப்பைக்கை யாரு சொன்னார்களோ அத்துணை பேரும் சத்தியமாக அந்த கஅபத்துல்லாவை ஹஜ் செய்தே ஆகுவார், உம்ரா செய்தே தீருவார். ஒரு தடவை சொன்னால் ஒரு தடவை ஹஜ் செய்வார், உம்ரா செய்வார். இரண்டு தடவை சொல்லி இருந்தால் இரண்டு தடவைகள் சொல்லுவார்கள் என்றெல்லாம் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு தஃப்ஸீர் செய்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் எழுதுகிறார்கள் என்றால், யாரோ எங்களை அழைத்திருக்கிறார்கள், அந்த அழைப்பு எங்களுடைய செவிகளில் விழுந்திருக்கிறது, அதற்கு பதிலாகத்தான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த சங்கநாதத்தோடு நாம் செல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த கஅபத்துல்லாவுக்கு செல்லுகின்ற பொழுது உலகத்திலே நாலா திசைகளிலிருந்தும் வருபவர்களுக்கு மீகாத்து என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லை பகுதி இருக்கிறது. எந்த கொம்பனாக இருந்தாலும் அந்த எல்லை பகுதியிலே அந்த ஹஜ்ஜுக்குரிய உம்ராவுக்குரிய இஹ்ராமை அணிந்து நீயத்து வைக்காமல் உள் நுழைய முடியாது. யாராக இருந்தாலும் அது அவர் பிரயாணம் செய்வது விமானத்திலாக இருக்கட்டும், அது கடல் மார்க்கமாக இருக்கட்டும், அது தரை மார்க்கமாக இருக்கட்டும், அது கால்நடையாக இருக்கட்டும், விமானம் தரையிறங்க சுமார் ஜித்தா விமான நிலையத்திலே ஒரு 20 நிமிடத்திற்கு முன்னால் அந்த விமானத்திலே அதற்கான அழைப்பு மணி ஒலிக்கும். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நீயத்தை வைப்பதற்கான இடம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வகுத்திருக்கிறார். அந்த புனித பூமியை நெருங்குகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறது, அந்த குறிப்பிட்ட இடத்திலே இருந்து தன்னை சுத்தப்படுத்தி அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி அந்த நீயத்துகளை வைத்துக் கொள்ள வேண்டும் கட்டாயம், யாராக இருந்தாலும். இப்படி எல்லோருக்குமே சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு முக்கியமான கடமை அந்த நீயத்து வைத்து அந்த இடத்தை தாண்டி விட்டோமா? சுபஹானல்லாஹ், ஹஜ்ஜி உருவாக்கப்பட்டிருப்பதே எங்களுடைய இயலாமையையும் எங்களுடைய அடிமைத்தனத்தையும் வெளிப்படுத்துவதற்காகத்தான். நாம் எதற்குமே லாய்க்கற்றவர் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் எப்படி புரிய வைக்கிறான் தெரியுமா? அந்த நீயத்து வைக்கின்ற இடமும் நீயத்தும் முடிந்துவிட்டால் எங்களுடைய உடம்பிலே முளைத்திருக்கின்ற ஒரு முடியை கூட, ஒரு ரோமத்தை கூட எங்களால் பிடுங்க முடியாது, கலட்ட முடியாது. ஒரு முடி பிஞ்சி தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நகத்தை ஒரு கடி கடிக்க முடியாது. சுபஹானம், இந்நாளில்லாஹி, இதைத்தான் மரணித்த ஜனாதா செய்திகள் கேள்விப்பட்ட உடனே நாம் இருப்பது அல்லாஹுக்காக, எங்களுக்குள்ள முழு ஓனர்ஷிப்பு முழு சொந்தமும் படைத்த ரப்புக்குத்தான், அது என்னுடைய உடம்பிலே முளைத்திருக்கின்ற ஒரு முடியை கூட நான் நினைத்த மாதிரி அதை கலட்ட முடியாது. பிஞ்சி தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நகத்துண்டை கூட கடித்து வீச முடியாது என்றால் இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இதை அல்லாஹ் அப்பப்ப ஞாபகப்படுத்துகிறார். உனக்கென்று சொந்தமானது ஒன்றும் கிடையாது. லில்லாஹி மாஃபி சமாவாத்தி வமாஃபில் அர்த். இந்த வானம் வானத்தில் இருப்பவை, பூமி பூமியில இருப்பவை, இடைப்பட்டவை எல்லாமே அது படைத்த ரப்புக்குத்தான் சொந்தம். என்னுடைய உயிர் எனக்கு சொந்தமானதல்ல. அதனாலதான் தற்கொலை செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். என்னுடைய உயிரை நீ எப்படி போக்கிக் கொள்வாய்? அது எனக்குரியது. அதை எப்ப தர வேண்டும், எப்ப எடுக்க வேண்டும், நான் தான் டிசைட் பண்ண வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். நீ யார் அதற்கு முடிவு எடுக்க? ஹராம். சில பேர் வருவார், கொஞ்சம் தலை சுரிந்தது, தூக்கத்தில் இருந்தேன், பொறுமை இழந்து நான் கொஞ்சம் அதை சொரிந்து விட்டு பார்த்தால் ஒரு முடி இரண்டு முடி கலந்து இருக்கிறது. என்ன பண்ண, ஏது பண்ண? அவருடைய உடம்பில் ஒரு வகையான நடுக்கம். இதுக்கு பேர் தான் தக்குவா. உன் உடம்புக்குள் இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு ரோமமாக இருந்தால் அதை நீ கலட்டினால் அதை பார்ப்பவன் ஒருவன் இருக்கிறான், அதை விசாரிப்பவன் ஒருவன் இருக்கிறான். கேவலம் என்னுடைய உடம்பில் முளைத்திருக்கின்ற ஒரு முடிக்குரிய உரிமையை கூட பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளவன் தான் நான் என்பதை நீ புரிந்து கொள்ளவே. ஆனால் அந்த கடமைகளை எல்லாம் முடித்ததற்கு பின்னால் ஒரு உம்ரா செய்வதாக இருந்தால் அவருக்கு நாலு வகையான கடமை இருக்கிறது. ஒன்று, அந்த மீக்காத்தில் நீயத்து வைத்து எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து அவர் நீயத்து வைக்க வேண்டும். இரண்டாவது, போய் தவாஃப் செய்ய வேண்டும், தவாஃப் உம்ராவுடைய பர்வான தவாஃப். மூன்றாவது, சஃபா மர்வாவுக்கு இடையில் அவர் தொங்கோட்டம் போட வேண்டும். நாலாவது, அவர் முடி வெட்ட வேண்டும், முழுக்க முடியை வலித்துக் கொள்ள வேண்டும், அல்லது எல்லா பக்கங்களினாலும் அந்த முடியை குறைத்துக் கொள்ள வேண்டும். இவர் யோசிக்கிறார், இஹ்ராம் அணிந்ததற்கு பின்னால் ஒரு முடியை கூட கலட்டக்கூடாது என்ற சட்டத்தை சொன்னார்கள். ஆனால் இஹ்ராமுடைய நாலாவது ஃபரது அந்த முடியை வலிக்காமல் இஹ்ராமை களையக்கூடாது, அது ஃபரது. இங்கு ஒரு முடியையும் கலட்டாதே, அங்கு ஒரு முடியையும் மிச்சம் வைக்காதே. நான் குந்து என்றால் குந்து, எலும்பு என்றால் எலும்பு. நான் கலட்ட வேண்டாம் என்று சொன்னேனா? வேண்டாம், அப்படியே இரு. எல்லாவற்றையும் வலித்துக்கொள் என்று சொல்கிறேனா? எல்லாவற்றையும் குறைத்துக்கொள். மனிதன் நீ, உன்னை இயக்குகின்ற ஒரு எஜமான் இருக்கிறார், அவனுக்குள்ள கட்டுப்பாடு உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்ற பரிசோதனை. ஹஜருல் அஸ்வத், எல்லோரும் அந்த கல்லை ஆவலோடு முத்தமிடுவார், கட்டி மோந்து அதை தக்பீர் செய்வார்கள், முத்தமிடுவார். அங்கு ஜமராவுக்கு போனால் அங்கிருக்கின்ற கற்களை ஷைத்தானுக்கு எரிந்து விடுவார்கள், அது காலுக்கும் எரிபடும், அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது, ரெண்டும் கல்லுதான். இங்கு இந்த கல்லை முத்தமிடு என்றால் முத்தமிட வேண்டும், அங்கே தூரத்திலே ஷைத்தானை நோக்கி எரிந்து வீசி என்றால் எரிந்து வீச வேண்டும். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஹஜ்ஜுடைய கடமைகள் இருக்கிறதே, அதை மூளையை போட்டு யோசித்தால் அது பகுத்தறிவுக்கு எட்டாத அமைப்பிலே தான் அந்த கடமைகள் உருவாக்கப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, அது ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது? இன்னமா ஜுலில ரம்யு லிஇகாமத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரவேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், என்னை படைத்தோர்வன் இருக்கிறான் என்ற சிந்தனை வர வேண்டும். அங்கு ஓடு, இங்கு ஓடு என்றெல்லாம் அங்கு ஹஜ்ஜுடைய கடமைகளை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கடமையை நிலைநாட்டுகின்ற மிகப்பெரிய சக்தி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. சமத்துவம் அங்கு பேணப்படுகிறது, அங்கு பாதுகாக்கப்படுகிறது. யாராக இருந்தாலும் சரி, இந்த கடமைகளை அவர்கள் கச்சிதமாக செய்ய வேண்டும். காரணம், அவருடைய வாழ்க்கையிலே தக்குவா வர வேண்டும், இறை சிந்தனை வர வேண்டும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக சென்றவர்கள் அப்படியே அவர்களுடைய மனக்கண் முன்னால் அந்த காட்சிகள் நிழலால் சுபஹானம். எத்தனையோ நாட்டுக்கு நீங்கள் பயணித்திருப்பீர்கள், எத்தனையோ 50-60 நாடுகளுக்கு நீங்கள் பயணித்திருப்பீர். அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது ஏனோ தானோ என்று இருந்து விட்டு நாளை காலையில் விமானம் என்று சொன்னால் எந்த விதமான சலனமும் சலசலப்பும் இல்லாமல் தானாக ஒரு குறுகிய நேரத்திலே தயாராகி அந்த பயணத்தை நாம் மேற்கொள்வோம். எந்த பதட்டமும், எந்த விதமான டென்ஷனும், எந்த விதமான பரபரப்பும் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஹஜ்ஜு உம்ரா என்று வந்துவிட்டால் உள்ளத்திலே ஒரு வகையான பீதி, உள்ளத்திலே ஒரு வகையான கலக்கம், உடம்புக்குள்ளே ஒரு வகையான நடுக்கம். இதை எப்படி செய்து கொள்வேன், எப்படி இதற்கு நான் தயாராக வேண்டும், என்னென்ன பொருட்களை நான் சேமிக்க வேண்டும், என்னுடைய பேக் எப்படி அமைய வேண்டும். சுபஹானல்லாஹ், அவரை இயக்குவதற்கென்றே கூட 3-4 பேர் அவருக்கு முன்னாலும் பின்னாலும் அலைந்து திரிந்து கொண்டே இருப்பார். அவர்கள் ஒரு மாணிக்கம் மாதிரி பக்குவமாக பாதுகாத்து விமான நிலையத்திலே விட்டு வருகின்ற வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட இருப்பில்லாமல் இருக்கும், பயத்தோடும் அச்சத்தோடும். ஏனென்றால் அதிலே பல விடயங்கள் இருக்கின்றன. ஏனைய கடமைகள் தொழுகை எடுத்துக்கொண்டால் நியத்தோடு எஹ்ராம் தக்பீரிலே ஆரம்பித்து சலாம் கொடுப்பதோடு முடிந்துவிடும், தெரியும். ஜகாத் என்றால் கணக்கு பார்த்து 100 to 2 வீதம் தகுதியானவர்களை இனம் கண்டு கொடுக்க வேண்டிய முறைப்படி கொடுத்து விட வேண்டும், அதுவும் தெரியும். ரமலான் வந்தால் எப்படி நோன்பு பிடித்து எப்படி திறக்க வேண்டும் தெரியும். ஹஜ் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் ஒரு தடவை பிராக்டிக்கலில் அந்த அமலை செய்யாமல் அந்த இடத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டால் அவருக்கும் அந்த ஒரு பயங்கரமான ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் ஒரு கலக்கமும் இல்லை. எதை எடுத்தாலும் பயந்து விடுவார். இது என்னுடைய ஹஜ்ஜை மாசுபடுத்தி விடுமா, இந்த பார்வை என்னுடைய ஹஜ்ஜை இல்லாமலாக்கி விடுமா. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான உள்ளக்கத்தோடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமைக்காக வேண்டி பல பேர் ஆவலோடு நியத்து வைத்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சிறப்பம்சங்களை சொல்லி இருக்கிறார்கள். வறுமையையும் பாவங்களையும் அது அப்படியே இல்லாமலாக்கிவிடும். பாவங்களை விட்டும் எப்படி பரிசுத்தமாக்கப்படுவான்? நாம் சின்ன வயசிலிருந்து கேட்ட ஹதீஸ் தான், அன்று பிறந்த பாலகனுடைய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். ஹஜ் செய்தால் அதற்கு முன்னால் செய்த சகல பாவங்களையும் அந்த ஹஜ் அடியோடு மன்னித்து விடுகிறது. சுபஹானல்லாஹ். ஹஜ் செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹுடைய விருந்தாளி. அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய சகல பாவங்களையும் மன்னிப்பான் என்று உறுதியிட்டு சொன்னார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஹாஜ் சுபஹான். எப்படி துவா கேட்டாங்க தெரியுமா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு வருகின்ற ஹாஜுடைய சகல பாவங்களையும் மன்னித்து விடு. மாத்திரமல்ல, அந்த ஹாஜ் ஹஜ்ஜுக்கு வந்து யார் யாருடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அத்துணை பேருக்கும் அவருடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. சுபஹான். ஹாஜுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அவர் யார் யாருக்கெல்லாம் சிபாரிசு செய்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவமும் மொத்தமாக மன்னிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஹஜ் செய்து ஹஜ்ஜுக்கு போகின்ற சஃபரிலே முதலாவது போபவர்கள் எல்லாம் உம்ரா செய்வார்கள், பிறகு அங்கிருந்து ஹஜ் செய்வார்கள். இதை நீங்கள் செய்துவிட்டால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்ன முதாபாத மா பைனஹுமா தஸீது ஃபில் உம்ரி வர் ரிஸ்க், உங்களுடைய ஆயுளை அதிகரிக்க செய்யும், உங்களுடைய ரிஸ்கிலே அது பரக்கத்தை உருவாக்கும். ஹஜ் செய்பவர் ஒரு நாளும் இந்த உலகத்திலே ஏழையாக மாட்டார். ஏன் இந்த மாதிரியான நன்மாராயத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஏனைய கடமைகளைப் போல் அல்லாமல் ஹஜ் என்று வந்துவிட்டால் மிக பெரும் ஒரு பொருள் செலவு அதுவே இருக்கிறது. அந்த பொருளை செலவழிக்கின்ற பொழுது ஒரு உண்மையான மூமியினுடைய அடிமனத்திலே கூட வந்துவிடக் கூடாது, நான் இந்த பணத்தை ஹஜ்ஜுக்காக செலவழிப்பது வேஸ்ட் ஆகிவிடுமோ, வீணான செலவாகிவிடுமோ, என்னுடைய வீட்டை கட்ட வேண்டுமே, நான் ஒரு வாகனம் வாங்க வேண்டுமே, என்னுடைய வீட்டை கொஞ்சம் மோடிஃபை பண்ண வேண்டுமே, என்னுடைய மலசல கூடத்தை நான் புதுப்பிக்க வேண்டுமே, என்னுடைய மகளுடைய திருமணம் வருகிறதே, நான் ஒரு கடை வாங்க பணம் சேகரித்துக் கொண்டிருக்கிறேனே, ஹஜ்ஜை மெதுவாக செய்யலாம், இதை அவசரமாக செய்வோம். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அல் இல்வா என்ற கிதாபில் இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜுக்குரிய வசதி 5 வருடம் தொடர்ந்து யாரிடத்தில் இருக்கிறதோ, உடம்பிலே தெம்பு, போகும் வருகின்ற அந்த பயணத்திற்கான செலவு, போய் வரும் வரைக்கும் குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு முடியுமான செலவு இருந்தும் கூட சின்ன சின்ன சில்லறை காரணங்களுக்காக வேண்டி அந்த 5 வருடமும் ஹஜ் செய்யாமல் யாரு பிற்படுத்துகின்றார்களோ, அவன் ஒரு துப்பாக்கியசாலி என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வருகின்ற காலங்களில் கூட சில நேரம் இந்த முறை ஹஜ்ஜுக்குரிய செலவாக 18, 19, 20, 17.5 லட்சங்கள், சுபஹானல்லாஹ், ஆனாலும் கூட எத்துணை சகோதரர்கள் கவலையோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா, பணம் பிரச்சனையில் நூற்றுக்கணக்கானவர்கள் இடமில்லாமல் பணம் இருந்தும் கூட அதை செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருடம் வருவதற்குள்ளே ஏது நடக்குமோ என்ன நடக்குமோ யார் அறிவார்? கண்ணியமானவர்களே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹஜ்ஜிக்குரிய வசதியும் அதற்குரிய ஆரோக்கியமும் ஆற்றலும் இருந்தால் முடியுமான அளவு அதற்குள்ள முன்னேற்பாடையாவது நாம் செய்து வைக்க வேண்டும். எங்களுடைய பெயர்களையாவது நாம் பதிவு செய்து இம்மத்து வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே மௌத்துக்கு முன்னால் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா, எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருவாயா, எங்கள் கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கிய உயர்த்திய உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயா, எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலங்களையா அல்லாஹ் நீ ஒளிமயமாக்கி வைப்பாயா, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்ணியத்தையும் தந்தருள்வாயா, எங்களுடைய தேக ஆற்றல் ஆரோக்கியத்திலேயா அல்லாஹ் பறக்க செய்வாயா. ரப்பே ரஹ்மானே, கொடுமையான பெரிய பயங்கரமான ஆபத்தான குடும்ப உறுப்பினர்களையே கவலையில் ஆழ்த்துகின்ற நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருவாயா. இந்த வருடம் உன்னுடைய விருந்தாளிகளாக யாரெல்லாம் எங்களுடைய நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அத்துணை பேருடைய தேக ஆரோக்கியத்திலையும் பறக்க செய்து அவர்களுடைய தொழில் வியாபாரத்திலே பறக்க செய்ய அழகான முறையிலே அந்த கடமைகளை முடித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை அவர்கள் அனைவர்களுக்குரிய நசீபாக்கி அருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக, இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்கி தந்தருள்வாயாக, பிளவுகள் பிரச்சனைகளை விட்டும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக, நாட்டுடைய பொருளாதாரத்திலே நீ பறக்க செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு களிமாவோடு சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக, துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.